நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியினுடைய ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சேன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நெற்றால் காசிநந்தி தேவர், நெற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்றைய சத்சங்கம் 4 கேள்விகள் வந்திருந்தன நேற்று சாதகர்களிடமிருந்து. அதை வைத்து இன்றைய சத்சங்கத்தை செய்ய பாபாஜியின் அருள் நான் முனைகின்றேன். முதலாவது கேள்வி, குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்ற சைவ சித்தாந்த கூற்று, ஓ சித்தர்களுடைய கூற்று, அதை பற்றி சிறிய விளக்கம் ஒரு சாதகர் கேட்கின்றார். அதை பற்றி பல அருளாளர்கள் பலவிதமாக விளங்கப்படுத்தி இருந்தாலும் நாங்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முறையில் அதை சிந்திப்போம். நிச்சயமாக அதுதான் அடிப்படை விளக்கம். குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. ஆகவே சிலர் எண்ணலாம், நாங்கள் நேராகவே கடவுளுடன் தொடர்பு வைக்கலாம், கடவுளை தொடர்பு கொள்ளலாம், கடவுள் ஞானத்தை வேண்டலாம் என்று. இல்லை என்பது அல்ல. ஆனால் அதனுடைய வழக்கம் என்னவென்றால், குரு அருள் இல்லாமல் திருவருள் பெறுவதென்பது அப்படி நினைப்பவர்களுக்கு அந்த இறைவனே ஏதாவது ஒரு விதமாக குருவாக அவர்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அருள் புரிவார் என்பதை ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருப்பவர்களுக்கு. இருப்பினும் எங்களுடைய யோக முறையில் எங்களுக்கு அந்த சிந்தனைக்கே இடம் தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் குரு நிலையில் இருக்கின்றார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற சொற்படி கூட தாய், தாயிலிருந்து தந்தை, தந்தை அறிவித்தால்தான் குரு, குரு அறிவித்தால்தான் இறைவன் என்றே அந்த கோட்பாடும் அதன்படியே அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் குருவை தள்ளி நேரடியாக இறைவனுடன் தொடர்பு கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக இறைவன் தானாகவே தன்னுடைய தடத்த நிலையில் இறங்கி அதிலிருந்து மேலும் குரு நிலைக்கு ஏதாவது ஒரு விதமாக ஒவ்வொருவருக்கும் வருவார். அந்த முறையைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அருளாளர்கள் என்று. இந்த அருளாளர்கள் எல்லோரும் இறைவன் குருவான நிலைக்கு அருளாளர்கள் மூலம் வந்து எங்களை இறைநிலைக்கு எடுத்து செல்கின்றார் திருவருளுக்கு. அதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்ட காரணங்கள் மூலம் எங்களுடைய உயிரை நாங்கள் தக்க வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு உடல் தேவைப்படுகின்றது. அது எல்லோரும் அறிந்ததே. அதனால் தான் தனு கரண புவன போகங்களால் நாங்கள் எங்களுடைய உயிர் தங்கள் உயிர் தன்னுடைய செயலை ஆற்றுவிப்பதற்கு இறைவன் இவற்றை கொடுக்கின்றார். உயிருக்கு உடல் தேவைப்படுவது போல இறைவன் குரு நிலையில் இருந்து சாதகர்களுக்கு சிவனடியார்களுக்கு அருள் பாலிப்பதற்கு அருளாளர்களுடைய ஆன்மா தேவைப்படுகின்றது இறைவனுக்கு. ஆகவேதான் இறைவன் ஆன்மாவுக்குள் இப்படியான குரு நிலையில் இருந்து அருள் பாலிப்பதற்கு அருளாளர்களுடைய ஆன்மாவை பாவிக்கின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது கருத்து. ஆகவேதான் இறைவன் எல்லா ஆன்மாக்களுக்குள்ளும் இருக்கின்றார் என்பது நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து. இருப்பினும் இப்படியாக குரு நிலையில் இருந்து திருவருள் நிலையை எங்களுக்கு தருவதற்கு அவர் இப்படியான அருளாளர்களுடைய ஆன்மாவைத்தான் பயன்படுத்துகின்றார் என்பது நிச்சயமாக சைவ சித்தாந்தத்தில் மற்றைய சித்தர்கள் மேர் எல்லாவற்றிலும் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் அருளாளர்களை போற்ற வேண்டும். அருளாளர்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சாதனை முறைகளை நாங்கள் கிரியா சாதகர்கள் எப்பவும் மதித்து அதை எங்களுடைய சாதனைக்குள்ளும் அவர்களுக்கு சோத்திரம் சொல்லி அதை மதித்து அதை கொண்டு வந்து சத்குரு கிரியா பாபாஜியின் மார்க்கத்தில் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே எப்படி பார்த்தாலும் குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை என்பது உண்மை. அதில் ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அதற்கு மேலாக இந்த குருவருள் என்னத்துக்கு எங்களுக்கு இந்த திருவருள் தேவை இந்த குருவருளால் என்று பார்க்கும்போது, நாங்கள் எங்களுடைய இறுதி சாதனை நிலையான ஆணவ மலத்தை வெல்லும் போது அதிலிருந்து முற்றாக வெல்ல வேண்டுமென்றால் ஒரு அளவுக்கு நாங்கள் குரு அருளுடன் செல்லலாம். ஆணவ மலத்தை வெல்லுவதற்கு மாயை கண்மம் மூலமாக ஆணவ மலத்தை வெல்வதற்கு குரு அருளுடன் சென்று கொண்டிருக்கலாம். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் பாபாஜி சத்குருவை பின்பற்றுகின்றோம். ஆனால் அந்த நிலை ஒரு முடியும் தருவாயில் முழுமையாக நாங்கள் இந்த பாசத்தில் இருந்து விடுபடுவதற்கு நாங்கள் குருவருளால் தயாரான நிலையில் இருந்தாலும் அந்த மல வாசனை இறுதியில் எங்களுடன் தக்கி நிற்கும். அந்த மல வாசனையை போக்குவதற்கு திருவருள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்குதான் நாங்கள் லைன் அப் என்று சொல்லுவோம், வரிசையில் நிற்கின்றோம் சிவத்தின் முன்னால். ஆகவே திருவருள் என்பது மிகவும் முக்கியமானது. அதுதான் இயக்கம். ஆனால் குருவருளால் கூடியளவு தூரம் நாங்கள் பயணம் செய்து அந்த திருவருளுக்காக நாங்கள் நிற்கலாம். அதனால்தான் இந்த பிறப்பில் இந்த உடலில் எங்களுக்கு பாபாஜி கிடைத்ததை அற்புதம் 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 என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம். எங்களுக்கு ஒரு ஆசிரியர், ஒரு குரு, ஒரு சத்குரு. அவர் ஆசிரியர் நிலையும் இல்லை, குரு நிலையும் இல்லை, சத்குரு நிலையிலேயே எங்களுக்கு குருவாக கிடைத்து விட்டார். ஆகவே நாங்கள் கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் கிரியா சாதகர்கள். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு குருவருள் இல்லாமல் திருவருளை பற்றி சிறிது விளக்கம் சொல்வீர்களா என்பதற்கு, யோக முறைப்படி நாங்கள் படித்த எங்களுடைய குருமார்கள் மூலம் படித்த முறைப்படி அந்த விளக்கத்தை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து எடுத்து கூறக்கூடியதாக இன்று இருந்தது. இதை இன்னொரு உபமானம் மூலமாக பார்த்தால் எல்லோருக்கும் புரிந்துவிடும், அது சரியாக பொருந்தும் என்று நினைக்கின்றேன். சைவ சித்தாந்தத்தில் வேறொரு விடயத்திற்கு கொடுக்கப்பட்ட உபமானம் திடீரென்று என்னுடைய நினைவில் வருகின்றது. ஒரு மரத்தை நீங்கள் நிலத்தில் போட்டு உருட்டும் போது நீங்கள் அதை உருட்டலாம், அது கஷ்டம் என்பது இருக்கும் கட்டாயம், ஆனால் செய்ய முடியாதது என்பது இல்லை. அதே மரத்தை நீங்கள் ஒரு தண்ணியில் போட்டு உருட்டும் போது அந்த மரத்தை வேறு ஒருவருடைய உதவியும் இல்லாமல் நீங்களாகவே தனியாகவே உங்களுடைய சாதனை செய்து கொண்டு போவது போல், உங்களுடைய சாதனையால் உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் வெல்வது போல் அந்த மரத்தை தண்ணியில் போட்டு உங்களால் உருட்டுவது இலகுவாக இருக்கும். அதுதான் திருவருள். ஆகவே அந்த திருவருள் இருந்தால்தான் நீங்கள் இந்த பாச மலங்களை கடக்கலாம். அது மாத்திரமல்ல, இறுதியில் பதி ஞானத்தையும் அடையலாம். அது அந்த மரத்தை நீங்கள் தனியாக ஒரு தரையில் போட்டு உருட்டுவது, அந்த பேரத்தை உணர்ந்து கஷ்டப்பட்டு வேர்த்து வேர்த்து உருட்டுவதற்கும் அந்த மரத்தை தண்ணீரில் போட்டு உருட்டும் போது இலகுவாக உருட்டுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று உங்களுக்கு புரியும். அதை ஒரு உபமானமாக இங்கு அந்த அன்பருடைய கேள்வியில் வைக்கின்றேன். அதுக்கு அடுத்த கேள்வி வந்தது, அது என்னவென்றால் இருவினை ஒப்பு. அதை நாங்கள் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அதே அன்பர் தான் அந்த கேள்வியையும் அனுப்பியிருந்தார். அந்த இருவினை ஒப்பை பற்றி இன்னும் சிறிது விளக்கம் மீண்டும் சொல்ல முடியுமா என்று. நிச்சயமாக சொல்லளவில் சொல்வது சுகம், சொல்லளவில் இன்ப துன்பங்களை ஒரே மாதிரியாக நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது அந்த இருவினை ஒப்புக்கு ஒரு சொற்கருத்து. ஆனால் அதை செயல்முறையில் பார்க்கும்போது மிகவும் கடினமான விடயம். அதை சொல்லளவில் முக்கரணமும் இல்லாமல் சொல்லளவில் மாத்திரம் சொல்லி போட்டு ரெண்டு மூன்று இடங்களில் அதை நீங்கள் பாவிப்பதால் அதை நோக்கி நீங்கள் செல்லலாம், ஆனால் முழுமையாக சென்று வெற்றியடைய முடியாது. இருவினை ஒப்பு உங்களுடைய இன்ப துன்பங்களை நீங்கள் ஒரே மாதிரியாக எடுத்து செய்வதற்கு உங்களுடைய பொறிகள் மிகவும் முக்கியம். இந்த பொறிகளுக்கு தான் நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம். அந்த பொறி கருவிகளால் தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் அவை மூலமாகத்தான் நாங்கள் செயல்பட்டு எங்களை பக்குவப்படுத்தலாம் என்பதும் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இருவினை ஒப்பன்பதற்கு நாங்கள் அந்த அன்பர் கேட்ட முதலாவது கேள்வியில் எதை முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது மிகவும் முக்கியமானது. அந்த திருவருள் தான் இங்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த திருவருளின் உதவியுடன் தான் நாங்கள் இன்ப துன்பங்களை ஒன்றாகவே பார்க்கும் ஒரு நிலையை நாங்கள் அடையலாம் என்பதுதான் இங்கு உண்மை. ஆகவே எங்கு பார்த்தாலும் திருவருள் 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 என்று காதுக்குள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் சாதகர்களுக்கு. ஆகவே திருவருள் தான் எங்களுடைய இயக்கத்தை முழுமையாக சரியான முறையில் செய்து முடிக்க உதவுமே தவிர எங்களுடைய அறிவு அல்ல. அந்த திருவருளை நாங்கள் நாடி போவதற்கு அறிவை ஒரு கருவியாக பாவிக்கின்றோம். அந்த அறிவு தேவைதான். ஆனால் அந்த அறிவை உணர்வாக்கி உணர்வை செயலாக்கி அந்த திருவருளை நாங்கள் பற்ற வேண்டும். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் இதை வைத்து பதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது பாபாஜியின் அருளினால் என்று. அடுத்த இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு மார்க்கங்களும் நீங்கள் பலமுறை சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் அதை நாயன்மார்களை வைத்துத்தான் பார்க்கின்றேன். சரியை மார்க்கத்தில் நாவுக்கரசரையும், கிரியை மார்க்கத்தில் ஞான சம்பந்தரையும், யோக மார்க்கத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரையும், ஞான மார்க்கத்தில் மணிவாசகரையும் பார்க்கின்றேன். சின்ன பிள்ளையிலிருந்து சமயம் படிக்கத் தொடங்கியதிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் அந்த முறைகள் என்று நினைக்கின்றேன். அது சரிதானா அல்லது அதைவிடவும் மேலேயும் இருக்கின்றதா என்ற அந்த நண்பருடைய கேள்வி. நிச்சயமாக அது ஒரு உலகியல் கேள்வி என்பது எனக்கு புரிகின்றது. ஏனென்றால் அந்த பக்குவத்துக்கு வரும்போதுதான் அதில் மேல்நிலை என்ன என்பது எங்களுக்கு தெரிய வரும். அதை எங்களுடைய குருவாகிய ஜோகி ராமையா அவர்களே எங்களுக்கு கூறியிருக்கின்றார் தன்னுடைய புத்தகத்தின் மூலம், சத்சங்கங்கள் மூலம். இந்த நான்கு படிகளையும் அவர் 16 படிகளாக உருவகித்து காட்டியிருக்கின்றார். அதை நாங்கள் முன்பு பார்த்திருக்கின்றோம். சரியை என்று எடுக்கப் போனால் சரியையில் 4 நிலைகளும் உண்டு. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். கிரியை என்று எடுத்தால் அதிலும் 4 படிகள் உண்டு. கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகம் என்று எடுத்தாலும் 4 நிலைகள் உண்டு. யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். ஞானம் என்று எடுத்தாலும் 4 படிகள் உண்டு. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், இறுதியாக திருவடி, ஞானத்தில் ஞானம். இங்கு யோகியார் அவர்கள் இங்கு குறிப்பதை தந்ததற்குரிய காரணம், கிரியா யோகம் என்ற பெயர் எப்படி சத்குருவால் கொடுக்கப்பட்டது தனக்கு என்று சத்குருவை அவர் ஒருபோது கேட்டபோது, பாபாஜியை அவர் இந்த இடத்திலிருந்துதான் அந்த பெயரை எடுத்தார் என்று ஒரு குறிப்பு தந்தார் யோகி ராமையா அவர்கள். அதாவது கிரியையில் யோகம், கிரியா யோகம். ஆகவே இந்த பெயர் என்னத்துக்காக வந்தது என்பதை முதல் சொல்லியிருக்கின்றேன். இருந்தாலும் இன்று அதை மேலும் நினைவுபடுத்துகின்றேன். இந்த கேள்வி வந்தபடியால் இந்த 4 படிநிலைகள். ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள் இப்போது யோகத்தில் இருக்கும் 4 நிலைகளில் எங்கேயோ ஒரு இடத்திலோ அல்லது 4 இடத்திலுமோ சிறிது சிறிதாக எங்களுடைய செயல்களை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம். அதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் சத்குரு கிரியா பாபாஜியின் அரவணைப்பு இந்த உடலில் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த அன்பர் கேட்டதற்கு, சரியை, கிரியை, யோகத்தை இந்த 3 நாயன்மார்களை வைத்தும் நீங்கள் அவர்களுடைய செயல்முறைகளை வைத்து பார்க்கலாம், ஆனால் ஞானத்தை நீங்கள் இந்த 4 நிலைகளில் பார்ப்பது அது ஒரு வேறு கோணமாக இருக்குமென்று சைவ சித்தாந்தத்தில் தச காரியத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. அதாவது ஞானத்தில் சரியை என்று ஞான நிலையில் இருப்பவர்கள் ஆன்மாக்கள் அதில் சரியையை பார்க்கும் போது அவர்கள் அதை இந்த சாஸ்திரங்களில் இருக்கும் ஞானங்களை கேட்டல் என்ற முறையில் பார்க்கிறார்களாம். சரியையில் கிரியை, சாரி, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் இருக்கும் கிரியையை அவர்கள் என்ன முறையில் பார்க்க வேண்டுமென்றால், அந்த கேட்டவற்றை சிந்திக்க வேண்டுமென்று தசகாரியம் கூறுகின்றது. சிந்தித்தல் ஞானத்தில் யோகம் என்பதை சைவ சித்தாந்த தசகாரியம் எப்படி கூறுகின்றது என்றால், இந்த கேட்டவற்றை அறிவில் இந்த சாஸ்திரங்களிலிருந்து எடுத்தவற்றை ஞானத்தை அதை கேட்டு அடுத்ததாக சிந்தித்து மூன்றாவதாக தெளிய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதான் யோக நிலை, ஞானத்தில் யோகம். ஞானத்தில் ஞானம் என்பது இறை திருவடி, நிட்டை கூடுதல். இதை நான் ஒரு கருத்து ஒரு 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 உங்களுக்கு அந்த செய்தியைத்தான் இப்போது கூற முடியும். அதை விட கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் அந்த நிலைக்கு வரும்போதுதான் அதன் விளக்கம் கூடுதலாக தெரியும். ஆனால் இந்த அன்பர் கேட்டபடியால் அந்த ஒரு நிலையை உங்களுக்கு, இறுதி நிலையை, ஞானத்தில் எப்படி இந்த 4 செயல்படுகின்றது என்று பேராசிரியர் மூலம் அறிந்த நிலையை உங்களுக்கு இன்று அந்த கேள்வி மூலமாக கொடுத்து விடுகின்றேன். இதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. இன்னொரு அன்பர் ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார். உலகியல் கேள்வியாக எடுக்கலாம், ஆனால் அதில் அர்த்தம் உண்டு. அந்த கேள்வி என்னவென்றால், ஐயா, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன், கூடுதலாக இருக்க விரும்புகின்றேன், அதுக்காக அந்த இறைவினை ஒப்பையும் நினைத்து பார்க்கின்றேன். அது நினைவு அளவில் தான் இருக்கின்றதே தவிர முழு நேரமும் செயலில் இல்லை. அதை பற்றிய விளக்கத்தை ஏதாவது தருவீர்களா என்று கேட்டார். அதை பற்றிய விளக்கம் முதல் சாதகருடைய கேள்வியில் பார்க்கப்பட்டு விட்டது. இருப்பினும் அதை பற்றிய சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. அவர் ஒரு கோணத்தில் இதை பார்த்தார். மகிழ்ச்சியாக இருப்பது என்றால் என்ன? அதை அவர் ஆங்கிலத்தில் ஒரு சொல் மூலம் பார்த்தார். ஐ வாண்ட் ஹாப்பினஸ், எனக்கு மகிழ்ச்சி தேவை. இந்த மூன்று சொற்களையும் கூர்மையாக பார்த்தார். ஐ வாண்ட் ஹாப்பினஸ். ஐ என்றால் நான், வாண்ட் வாண்ட் என்றால் எனக்கு விருப்பம். என்ன விருப்பம்? மகிழ்ச்சி விருப்பம். ஆகவே அதை இலகுவாக உபமானம், இந்த சொல் உபமானமாக அவர் கொடுத்தார். வோண்ட் என்றால் விருப்பம். அதை விட்டு, அந்த சொல்லை எடுத்து விட்டு பாருங்கள். அதை எடுத்து முடித்தவுடன் அந்த வோண்ட் என்ற சொல்லு போய்விடும். ஐயம் ஹாப்பினஸும் தான் இருக்கும். நான் தான் மகிழ்ச்சி. அந்த வோண்ட் என்பது தான் எங்களுடைய பாசங்கள். அந்த பாசங்களை நாங்கள் அறுத்து விட்டோம் என்றால் மிஞ்சி நிற்பது நானும் மகிழ்ச்சியும். அதன் பின் அந்த ஐ என்ற நான் எனது என்பதை அறுத்துவிட வேண்டும். அதை அறுத்துவிட்டால் மிகுதியாக இருப்பது எப்பவும் மகிழ்ச்சி. ஆகவே இந்த அன்பர் கேட்கும்போது இந்த கேள்வியை உரிவினை ஒப்புடன் ஒத்துப்பார்த்து சொல்லலாம். அவரும் அதை பற்றி சொல்லியிருந்தார். அதற்கு மேலாக அந்த உதாரணம் இன்று காலையில் என்னுடைய மனதில் தென்பட்டது. இந்த உபமானம் ஐ வோன் ஹாப்பினஸ், வோண்டை முதல் வழியால் எடுத்து அதை தொடர்ந்து ஐயை எடுத்தீங்கள் என்றால் ஹாப்பினஸ் தான் மிஞ்சும். ஆகவே சாதகர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி வேணுமென்றால் இந்த சிற்றின்பத்தை மகிழ்ச்சி என்று நச்சிக்கொண்டு ஐ வாண்ட் ஹாப்பினஸ், ஐ வாண்ட் ஹாப்பினஸ் என்று ஒன்று இருக்காது. மகிழ்ச்சி என்பது பேரின்பம். சிற்றின்பத்தையும் குறிக்கும், ஆனால் அதைத்தான் நாங்கள் சுழல்கின்றோம். பேரின்பத்தை நாட வேண்டும். அதற்கு சைவ சித்தாந்த முறைதான் முறை. சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகா பயிற்சி தான் செயல். ஆகவே நாங்கள் பாசத்தை அறுத்து, கண்ம மலத்திலிருந்து நான் என்பதை அறுத்து, அந்த ஆணவ மலத்திலிருந்து நாங்கள் வழிபட்டு விட வேண்டும். அதுதான் அந்த அன்பருக்கு, அவருடைய கேள்விக்கு நான் இங்கு கொடுக்கும் பதிலாக அமைகின்றது. இறுதியாக ஒரு அன்பர், அன்று உமாபதி சிவம் அவர்களுடைய, போன கிழமை அவர்களுடைய குருபூஜை தினத்தில் அவரை அவருடைய குருவாக இறுதியாக வந்த அவர் கூறினார், பட்ட கட்டையில் பகல் குருடு போகின்றது என்று. இந்த அன்பரின் கேள்வி, அந்த சொல்லை சொன்னீர்கள் ஐயா, அதற்கு தீவட்டி பிடித்து கொண்டு அவர் அந்த பல்லக்கில் செல்வதைத்தான் குறித்தார்கள். பட்டகட்டையில் பகல் குருடு போகின்றது என்று அவர் பல்லக்கில் இருந்து வழியால் விழுந்து அந்த குருவை நோக்கி ஓடி வந்தார் என்று சொன்னீர்கள். இந்த பகல் குருடு என்று சொன்னீர்கள், அதை பற்றிய மேலதிக விளக்கம் உண்டா? அது எனக்கு தெரிந்த வரையில் நாங்கள் எல்லோருமே அருளாளர்கள் சொன்னது போல பகல் குருடுதான். நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் குருடு அல்ல என்று. இந்த குருடு என்பது உலகியலில் பார்த்தால் கண் பார்வை இல்லாவிட்டால்தான் குருடு. ஆனால் எங்களுடைய யோகத்திலோ அல்லது சைவ சித்தாந்தத்திலோ இந்த பகல் குருடு என்று சொல்வது கண் பார்வை அல்ல, உங்களுடைய உள் பார்வை, ஞான பார்வை. ஆகவே நாங்கள் எல்லோருமே பகல் குருடு, நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த குருடிலிருந்து விழிப்புணர்வு வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த கிரியா யோக பயிற்சிகளை சாதனைகளை செய்கின்றோம், சைவ சித்தாந்த அறிவுகளை பெறுகின்றோம். இந்த குருட்டு நிலை எங்களுக்கு நீங்க வேண்டும். ஒட்டு மொத்தமாக நாங்கள் உலகத்தில் இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் குருடுகள் தான். அருளாளர்களை விட்டுவிடுங்கள். ஆகவே இந்த பகல் குருடு என்பது எங்கள் எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு சொல்லு. அதிலிருந்து வெளிவருவது தான் எங்களுடைய முயற்சி. அதிலிருந்து வெளிவருவதற்கு சைவ சித்தாந்த உட்கருத்துக்கள், ஆரம்ப கருத்துக்கள், அடிப்படை கருத்துக்களை எடுத்து அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மற்றைய விடயங்களையும் சிறிது சிறிதாக பாபாஜியின் பரம்பொருளின் அருளினால் எடுத்து அதை நாங்கள் சாதனையில் செயலாக்கி உணர்வு நிலைக்கு கொண்டு வரும்போது இந்த குருட்டு நிலை நீங்குகின்றது என்று அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். இத்துடன் இந்த 4 கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டிருக்கின்றோம். அதற்குரிய நன்றியை பாபாஜிக்கு சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து பதில் காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் கேள்வி பதில்களுக்குரியதாக அமைந்தது. அதன் குறிப்பாக 4 கேள்விகளுக்கு நேசனங்கள் பதில்கள் தரப்பட்டன. அதை முதலாவது கேள்வி, குருவரன் இல்லாமல் திருவரன் இல்லை என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட கருத்தின்படி உயிருக்கு உடல் தேவைப்படுவது போல திருவரனை பெற அல்லாதார் வேண்டும் என்பது பற்றிய விளக்கம் தரப்பட்டது. எங்களுடைய இறுதிநிலை ஆணவமனத்திலிருந்து விடுபட வேண்டும், திருவரன் இல்லாமல் முடியாது என்பது பற்றிய சொந்த விளக்கம். அத்தோடு பாபாஜி எங்களுக்கு ஆசிரியராகவோ அல்லது குருவாகவோ இல்லாமல் சக்குருவாக கிடைக்கப்பட்டதுதான் உண்மை என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்தது பற்றிய விளக்கமும், திருவரன் இருந்தால்தான் இறுதியில் பாசமனத்தை கடக்கலாம் என்ற பற்றியும் சிறப்பாக முதலாவது கேள்வி எனக்கு பதில் வந்தது. அடுத்து 2 கேள்வி, இதுவினை ஒப்பு பற்றியது. இதுவினை ஒப்பு எங்களுடைய இன்ப துன்பங்களை ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ளுதல். திருவருள் உதவினால்தான் நாம் இதுவினை ஒப்பு நிலைக்கு அடையலாம் என்பதை பற்றிய சொல்ல விளக்கம் தரப்பட்டதிலிருந்து சிறப்பாக இருந்தது. அடுத்து 3 கேள்வி, சரியை விரிகை யோகம் ஞானம் பற்றி. அதாவது சரிய மார்க்கத்தில் நாவுக்கரசரும் கிரிய மார்க்கத்தில் ஞான சம்பந்தரும் யோக மார்க்கத்தில் சுந்தரரும் ஞான மார்க்கத்திலும் மாணிக்க வாசகர் பற்றி சிறப்பாக கூறப்பட்டது. அடுத்து சரிகையின் 4 நிலைகள், கிரியையின் 4 நிலைகள், யோகத்தின் 4 நிலைகள், ஞானத்தின் 4 நிலைகள், 16 நிலைகளும் சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்து யோகி ராமையா அவர்கள் கிரியா யோகம் வந்த விளக்கத்தை பற்றியும் ஏற்கனவே கூடிய விளக்கம் கிடைக்கப்பட்டது. அடுத்து 4 கேள்வி, மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன், இதுவினை ஒப்போடு சேர்த்த விளக்கம். சைவ சித்தாந்தத்தின் பேராசிரியர் கருத்தின்படி நான்தான் மகிழ்ச்சி என்பதற்குரிய விளக்கமும் சிறப்பாக இருந்தது. சிற்றின்பத்தை மகிழ்ச்சி என்று இருக்காமல் பேரின்பத்தை தான் உண்மையான மகிழ்ச்சி என்பதை பற்றிய விளக்கம். இறுதியாக உமாபதி சிவாச்சாரியர் கூறிய பட்ட கட்டையில் பகற்குரு புகழ் என்பதற்கு நாம் எல்லோரும் பகற்குருதான், ஆனால் நாம் அவற்றில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்குரிய விளக்கமும் தரப்பட்டு இன்றைய சத்சங்கம் 4 கேள்விகளுக்கும் மிகவும் சிறப்பான பதில்கள் மூலம் கிரியாசாரருக்கு மிகவும் தெளிவு ஏற்பட்டது என கூறலாம். நன்றி. ஓம் கிரியா பவாய நம, ஓம் ஓம் சிவாய நம,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா, அதை சுருங்கிய கருத்துடன் மற்றவர்களுக்கு மீண்டும் மீட்பித்தீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா மியூட்டில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களை இன்று சாதகர்களுக்கு கொடுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு அன்பர் நடந்து கேட்டார். இல்லாத இடையில ஏன் குரு, குரு இல்லாத இறைவனை அடைய முடியாதா? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருந்தார். அப்படித்தான் சார் அந்த கேள்வி?
எஸ், குருவருள் இல்லாமல் குருவருள் இல்லாவிட்டால் திருவருள் இல்லை என்பதற்கு மேலதிக விளக்கம்.
நல்ல கேள்வி. குரு அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பசுவா இருக்கிற அனைவருக்குமே குரு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். குரு இல்லாம இறைவனே நேரா குருவா வந்து அருள் பெற்றவங்களும் இருக்காங்க. இறைவனுக்கு இடையில குருவா இருந்து அருள் பெற்றவங்களும் இருக்காங்க. அது காரணம் சைவ சித்தாந்தம் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்தந்த ஆன்மா பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்து குருவாவும் அருளாலும் பேராசிரியர்களாகவும் அவரவர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி குரு கிடைக்கிறாருன்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்தம் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த உண்மை விளக்கத்துல நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில வந்து குரு வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நிறைய விளக்கங்கள் நிறைய தேவைப்படுது, பக்குவம் தேவைப்படுது. கேட்கறதுக்கும் பக்குவம் வேணும், பேசுறதுக்கும் பக்குவம் வேணும், அந்த நிலையில நிக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் தேவைப்படுது. அதை பத்தி விளக்கத்தை வந்து நாளைக்கு சைவ சித்தாந்த பேராசிரியரோட நம்ம கலந்து கொஞ்சம் பேசுவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய உங்களுடைய கருத்திற்கு நன்றி. பாபாஜிக்கு ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.